الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اطيعوا الله واطيعوا الرسول ولا تبطلوا اعمالكم قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو ايه رواه البخاري கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் மார்க்கத்தின் முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட ஹுத்பாவுடைய உரையில் இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள் என்ற தலைப்பில் போன வாரத்துக்கு முந்தைய வாரத்தை பொறுத்தவரை நபிகள் நாயகம் கண்ட கனவுகளை பற்றியும் போன வாரத்தை பொறுத்தவரை சஹாபாக்கள் என்ன கனவு கண்டார்கள், அந்த கனவுக்கு நபிகள் நாயகம் சொன்ன விளக்கம் என்ன, பதில் என்ன என்பதை போன்ற செய்திகளை எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த வாரம் நம்ம எதுக்கு கனவுகளை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொன்ன, நீங்கள் ஹதீஸுகளை படித்து பார்த்தால் முக்கியமான உதாரணமாக சஹீஹுல் புகாரி, சஹீஹு முஸ்லிம், ஜாமியா திருமிதி இது போன்ற கிதாபுகளை நீங்கள் படித்து பார்த்தால் ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான ஹதீஸுகளை நீங்கள் அந்த கிதாபுகள் பார்க்கலாம். கிதாபு தஹ்பீர், கனவு சம்பந்தப்பட்ட பாடம் என்ற ஒரு பாடத்தை இமாம்கள் போட்டு ஓரிரு பாடங்கள் ஓரிரு ஹதீஸுகள் அல்ல, நூற்றுக்கும் மேற்பட்ட ஹதீஸுகளை அந்த பாடங்களில் பதிவு செய்யக்கூடிய காரணத்தால் அப்ப கனவுகளை பற்றி இஸ்லாம் முக்கியமான ஒரு இடம் கொடுக்குது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற காரணத்தால கனவுகளை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு என்னென்ன கனவுகள் கண்டா அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்ன, முதல்ல இஸ்லாமிய மார்க்கத்தில் நிறைய சட்டதிட்டங்கள் அருளப்படுவதற்கு கனவுதான் காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜு பண்ணால் டயத்துல குருபானி கொடுக்கிறோமா இல்லையா, நீங்கள் குருபானி கொடுங்கள் என்ற சட்டம் ஏற்றப்பட்டதே, அந்த சட்டத்தை நாம் பின்பற்றுகிறோமே, அதற்கு யாரு காரணம் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். யாரு காரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் காரணம். அவங்களுக்கு தான் அல்லாஹ் உத்தரவு போட்டான். எப்படி உத்தரவு போட்டா, இன்னி அராபில் மனாமி அன்னி அதுவாக்க, இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க இஸ்மாயில நான் கனவு கண்டேன், எப்படி கனவு கண்டி அது பகுக்க, நான் உன்னை குருபானி கொடுப்பது போன்று உன்னை அறுப்பது போன்று நான் கனவு கண்டேன், எனவே அதை பற்றி உடைய கருத்து என்ன என்று கேட்டாங்களா இல்லையா. அப்ப அதுக்கு பிறகுதான் குருபானுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் இஸ்லாத்தில் வந்ததை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அப்ப நம்ம வருஷ வருஷம் குருபானி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோமே, இந்த குருபானி என்ற இந்த கட்டளை எங்கிருந்து வந்தது, கனவு மூலமா தான் வந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்களாக்கே நம்ம 5,000 துலோய்க்கு முன்னால பாங்கு சொல்றோமே, இந்த அல்லாஹு அக்பர் முதல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது வரை இந்த பாங்கை சொல்லுகிறோமே, நீங்கள் பாங்கு சொல்லுங்கள், பாங்கை நீங்கள் இப்படி சொல்லுங்கள் என்கிற சட்டம் எங்கிருந்து வந்தது, கனவு மூலமாகத்தான் இந்த பாங்கி என்கிற சட்டமும் வந்தது. உதாரணமாக நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நபித்துவ வாழ்க்கை என்பது 23 ஆண்டுகள் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். இந்த 23 ஆண்டுகள்ல முந்தைய 13 ஆண்டுகள் மக்காவிலும் பிந்திய 10 ஆண்டுகள் மதீனாவில் வாழ்ந்து ஹிஜ்ரி 11வது ஆண்டு அவர்கள் மரணித்தார்கள் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். இதுல மக்காவுல வந்து 13 வருஷமா வாழ்ந்தாங்களே, இந்த 13 வருஷ வாழ்க்கையில 12 ஆண்டுகளாக நீங்கள் துழுவுங்கள் என்கிற கட்டளை வரப்படவில்லை. எனவே 12 ஆண்டுகளாக அவங்க சொல்லத்தக்க துழுகை நிறைவேற்றவில்லை. 12 ஆண்டுகளுக்கு பிறகு நபித்துவத்தின் 13வது ஆண்டு நபிகள் நாயகமாக ஆன பிறகு நபித்துவத்தின் 13வது ஆண்டுதான் எங்க போறாங்க, மிஃராஜுக்கு போறாங்க. மிஃராஜ் மூலமாகத்தான் நீங்கள் துழுவுங்கள், தொழுகை என்பது கட்டாயமான கடமையாக்கப்பட்டது என்கிற இந்த தொழுகை கடமையாக்கப்படுகிறது. கடமையாக்கப்பட்டானே, தொழுகை கடமையாக்கப்பட்டதே தவிர இன்றைக்கு நாம் தொழுகோமே இப்படித்தான் சொல்ல வேண்டும், இப்படி நான்கு ரக்காத்துகளை சொல்ல வேண்டும், இப்படிப்படுத்தா ஓதனே என்கிற முழுமையான சட்டத்திட்டங்கள் மிஹராஜிலே அருளப்படவில்லை. எந்த அளவுக்கு சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹராஜுக்கு போயிட்டு வந்தாங்களே, மிஹராஜுக்கு போயிட்டு வந்து லுஹர் தொழுகைய எத்தனை ரக்காத்தா தொழுதாங்க தெரியுமா? நாலு ரக்காத்து அல்ல, லுஹரை ரெண்டாக தொழுதார்கள். அசர் ரெண்டு ரக்காத்து, மகரிபு தான் மூணு, இஷா ரெண்டு ரக்காத்து, ரெண்டு ரக்காத்தாக தொழுதாங்க. அப்ப லுஹரை அசரை இஷாவை ரெண்டு ரக்காத்தா தொழுதாங்க. அதே மாதிரி பாத்தீங்களாக்கே தொழுகையில் நபிகள் நாயகம் பேசிக்கொள்ள அனுமதித்தார்கள். மேலாஜிக்கு பிறகு ரசூலுல்லாஹ் தொழுவாங்களே, சஹாபாக்கள் தொழுவாங்களே, சுலுகையில் பேசிக் கொண்டார்கள். இமா புகாரி பதிவு பண்றாங்க, குன்னானத கல்லமு ஃபி ஹாஜத்தினா, சுலுகையில எங்களுடைய ஹாஜத்துகளை பற்றி எல்லாம் பேசிக்கொள்வோம், என்னென்ன தேவைப்படுகிறது எங்களுடைய தேவைகளை பற்றி எல்லாம் நாங்கள் எப்போது பேசிக் கொண்டோம், சுலுகையிலே பேசிக் கொண்டோம். எதுவரை நாங்கள் பேசிக் கொண்டோம் என்று சொன்னால், திருமறை குர்ஆனின் சூரத்தில் பக்கரா என்று சொல்லக்கூடிய இரண்டாவது அத்தியாயத்தின் 238வது வசனம், நீங்கள் தொழுகைகளை பேணிக் கொள்ளுங்கள், தொழுகைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், குறிப்பாக நடுத்துலகை அசரை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த வசனத்தின் அல்லாஹ்வுடைய கடைசி கட்டளை என்ன என்று சொன்னால், நீங்கள் பயபக்தியோடு தொழுவுங்கள், உள்ளச்சத்தோடு தொழுவுங்கள் என்று வசனம் அருளப்பட்டவனையே நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் எங்க எல்லாம் கூப்பிட்டாங்க. எங்க எல்லாம் கூப்பிட்டு நாங்க துலகையில பேசிக்கிட்டு இருந்தோமே, இனிமே நீங்கள் துலகையில் பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். நாங்கள் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம் என்கிற இந்த ஹதீஸை நீங்கள் புகாரியிலே பார்க்கலாம். அப்ப துலகையில சஹாபாக்கள் ஆரம்பத்தில் பண்ணாங்க, பேசிக் கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி பாத்தீங்களாக்க இந்த லுகரு இந்த அசர நாலா தொழுவாம ரெண்டா தொழுவாங்க. பிறகுன்னு அடுத்த ரெண்டா வந்து அல்லாஹ் கடமையாக்கி ரெண்டு பிளஸ் ரெண்டாக நீங்கள் நாளைய தொழுவுங்கள் என்று சொல்லிவிட்டு நம்ம எல்லாம் வந்து பிரயாணத்துக்கு போறோமே, ஒரு பிரயாணியை பொறுத்தவரை அவர் லுகர் எத்தனை தொழுவாரு? ரெண்டு. கசர் பண்ணுவாரு, அசர் எத்தனை? கசராக ரெண்டா தொழுவாரு. ரசூல்ல அழகா சொல்றாங்க, ஒருவர் பிரயாணத்திற்கு சென்று விட்டால் அவருக்கு முந்தி அல்லாஹ் கடமையாக்கினானே அதுதான் கடமையாக இருக்கும், பிந்தி அல்லாஹ் கடமையாக்கினானே அதை மன்னித்து விட்டான். முந்தி எதை கடமையாக்கினான்? ரெண்டு ரக்காத்தை கடமையாக்கினானே, அந்த முந்தி ரெண்டை கடமையாக்கினானே அதுதான் ஒரு பிரயாணிக்கு கடமை. பிந்தி மூன்றாவது நாலா ரக்காத்தை கடமையாக்கினானே அது பிரயாணிக்கு என்ன இல்ல, கடமை இல்ல என்று நபிகள் நாயகம் சொன்னவனையே பிரயாணிகள் துலுகையை சுருக்கிக் கொண்டார்கள் என்கிற ஹதீசுகளை எல்லாம் பார்க்கலாம். அவை என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நபிகள் நாயகத்துடைய நபித்துவத்தின் 12 ஆண்டுகளாக துலுகை கடமையாக்கப்படவில்லை, 13வது ஆண்டுதான் துலுகை கடமையாக்கப்பட்டது. அந்த துலுகையில் பிறகு பிறகு பல்வேறு மாற்றங்கள் வந்தன என்பதை நீங்கள் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். இதுல மக்காவுல அல்லாஹ் கடமையாக்கினானே, அப்ப நீங்க எல்லாம் ஜமாத்தா துலுவுங்க என்று அல்லாஹ் கடமையாக்கவில்லை. அவங்க அவங்க தொழுதுட்டு போறாங்க. அடுத்த வருஷம் தான் ஹிஜ்ரா பண்ணி மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போன பிறகுதான் அடுத்த ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான், அகீமு ஸலாத வாத்து ஸகாத வர்க்கவு மார்ராகீன், நீங்கள் துலுவுங்கள், துலுகை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தியை நீங்கள் கொடுத்து வாருங்கள் என்று சொல்லிவிட்டு வர்க்கவு மார்ராகீன், துலுபவர்களோடு சேர்ந்து நீங்கள் துலுவுங்கள், தனியாக துலுதால் பத்தாது. நீங்கள் எப்படி துல வேண்டும்? தொழக்கூடிய மக்களோடு சேர்த்து நீங்கள் சொல்ல வேண்டும், அதாவது ஜமாத்தா சொல்லுவனே என்ற வசனம் அருளப்படுகிறது. இப்படி ஜமாத்தா சொல்லுவோங்கிற இந்த ஆயத்து மதீனாவுக்கு வந்து ஹிஜ்ரி முதலாவது வருஷம் இந்த வசனம் அருளப்பட்டவனையே நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் சஹாபாக்களை வந்து ஒன்று கூட்டுவாங்க. ஒன்று கூட்டி தொழுகை மாத்திரம் கடமையாக்கப்படவில்லை, சேர்த்தியது கடமை, ஜமாத்தா சொல்லுவது கடமை. அப்ப ஜமாத்து துலுகைக்காக மக்களை ஒன்று கூட்ட வேண்டுமா இல்லையா, எப்படி ஒன்று கூட்டுவது என்று மஷூரா போடுறாங்க. நீங்க சஹீஹுல் புகாரிய பாத்தீங்க, இமா புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 604வது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. ஹிஜ்ரி 1வது ஆண்டு சஹாபாக்களை கூப்பிட்டு நபிகள் நாயக துலுகை சம்பந்தமாக வாங்கு சம்பந்தமாக ஒரு மசூரா போட்டாங்க. அதுல இந்த வாங்கு இப்படிதான் சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த சட்டம் வந்து அருளப்படவில்லை. எப்படி துலுகைக்காக மக்களை அழைப்பது என்ற மசூரா. அந்த மசூராவில் சில சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க சொன்ன, மணி அடிக்கலாம், மணி அடிக்கிறாங்களே அது மாதிரி என்ன செய்யலாம், மணி அடித்து மக்களை தொழுகைக்காக கூப்பிடலாம். இன்று சில சஹாபாக்கள் சொன்னார்கள், சில சகாபாக்கள் சொன்னாங்க பள்ளி வாசல வந்து சங்கு ஊதலாம், அந்தந்த வக்து வந்து விட்டால் வக்தில் என்ன ஊதுறது சரி செய்யறது, சங்கு ஊதினால் அந்த ஓசையை கேட்டு மக்கள் பள்ளிக்கு வருவாங்க என்று சில சகாபாக்கள் சொன்னாங்க. சில சகாபாக்கள் அந்த சங்கு ஊதுவதை விட மணி அடிப்பதை விட ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு முன்மாதிரி என்ன என்று சொன்னால், ஒரு வசனம் அருளப்பட்டால் சில சகாபாக்கள் பிடிப்பாங்க, சில சகாபாக்கள் பிடிச்சி நீங்கள் இந்த திரு முழுக்க இந்த ஆயத்தை ஓதிவிட்டு வாருங்கள், நீங்க என்ன செய்யுங்க அடுத்த திருவுல ஓதுங்க, அடுத்த சகாபி அடுத்த திருவுல ஓதுங்க, அதாவது கிராமத்தில் அறிவிப்பு செய்வாங்கல அது மாதிரி நபிகள் நாயகம் அலிசல்லம் சில சகாபாக்களை தேர்வு செய்து அந்த சகாபாக்குடைய வேலை என்ன என்று சொன்னால், ஒரு வசனம் அருளப்பட்டு விட்டால் நபிகள் நாயகம் அந்த ஆயத்தை ஓதி காட்டுவாங்க, சகாபாக்கள் அந்த ஆயத்தை மனப்பாடம் பண்ணுவாங்க, மனப்பாடம் பண்ணி அந்த சகாபாக்கள் மதீனாவுடைய தெரு தெருவாக வீதி வீதியாக போய் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆயத்தை வந்து ஓதி காட்டுவாங்க, அறிவிப்பு செய்வாங்க. அது மாதிரி மணி அடிக்க தேவையில்லை, சங்கு ஓத தேவையில்லை, என்ன செய்வோம் இந்த மாதிரி மதீனாவுடைய வீதிகளில் தொழுகை சம்பந்தமாக அறிவிப்பு செய்யலாம் என்று பசூரா சொன்னாங்க. இப்படி எல்லாம் கருத்து சொன்னானே, ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த கருத்து இது சரியா படல, எந்த ஒரு முடிவெடுக்காம மஷூரா கலைக்கப்படுகிறது. கலைஞ்சி எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாரும் போன உனையும் அன்னைக்கு நைட்டு அந்த மஷூராவில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி அப்துல்லா பின் ஜயீத் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த அப்துல்லா பின் ஜயீத் என்கிற சஹாபி கனவு கண்டார். என்ன கனவு, இன்னைக்கு நம்ம பாங்கு சொல்றோமே, இந்த பாங்கு வந்து யார் கண்ட கனவு, ஒரு சஹாபி கண்ட கனவு. சஹாபியுடைய பேர் என்ன, அப்துல்லா பின் ஜயீத் ரலியல்லாஹு அன்ஹு. மஷூராவுல முடிவு எடுக்கல, நைட்ல தூங்குறாரு, நைட்ல இந்த சஹாபி தூங்குகிற போது இவர் கனவு காணுகிறார், சுலுகைக்காக இப்படித்தான் அழைக்கப்பட வேண்டும், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் முதல் லா இலாஹ இல்லல்லா என்றுதான் அழைக்கப்பட வேண்டும் என்கிற இந்த சஹாபி கனவு கண்டார். இந்த கனவை கரெக்டா மறுநாள் ஃபஜ்ர் தொழுகைக்கு பள்ளிக்கு வர்றாங்க, ரசூலுல்லாஹ் துலு வைக்கிறாங்க, துலுகைக்கு பிறகு ஓத வேண்டிய தஸ்பீஹாத்துகள் அதிகாரிகளுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்களே, கனவு சம்பந்தமா பேசுவாங்களே. அப்ப இந்த அப்துல்லா பின் ஜயீத் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நேத்து நம்ம மஷூரா பண்ணமே அந்த மஷூரா சம்பந்தப்பட்ட நான் ஒரு கனவு கண்டேன், இதோ இந்த அழைப்பாக இருக்கிறது, இந்த அழைப்பை கொண்டு மக்களை துலுகைக்கு அழைக்க கூடாதா என்று அப்துல்லா பின் ஜயீத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட அந்த கனவை சொல்லுவாங்க. சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கனவை அங்கீகரித்தார்கள். ஒரு சஹாபி கனவு கண்டாரு, அந்த கனவை யார் அங்கீகரித்தது, ரசூலுல்லாஹ் அங்கீகரித்தாங்க. நபிகள் நாயகம் அங்கீகரித்து விட்டு இதோ பிலாலை கூப்பிட்டு, பிலால் அவர்களே இங்கே வாருங்கள், இதோ அப்துல்லா கனவு கண்டிருக்கிறார், இந்த கனவு உண்மையான கனவாக இருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய அறிவிப்பாக இருக்கிறது, எனவே அப்துல்லா அவர்களே இந்த கனவை நீங்கள் பிலாலுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி அப்துல்லா பின் ஜயீத் ரலியல்லாஹு அன்ஹு பிலால் பின் ரபாஹாவுக்கு அந்த கனவை கற்றுக் கொடுத்து அதற்கு பிறகு பிலால் பின் ரபாஹா ரலியல்லாஹு அன்ஹு வாங்கு சொல்ல ஆரம்பித்தாங்க என்கிற இந்த வரலாற்று செய்தியை இமாம் புகாரி, இமாம் அபூதாவூத், இமாம் தாரவி போன்ற முஹத்தீதிகள் தங்களுடைய கிதாபுகளை பதிவு பண்ணிருக்கிறாங்களே. அவையின் அருமை சகோதரர்களே, இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளிகளிலேயும் தொழுகைக்காக பாங்கு சொல்லுகிறோமே, இந்த பாங்கு என்கிற சட்டம் அருளப்பட்டதே ஒரு சஹாபியின் கனவு மூலமாக, அந்த கனவை நபிகள் நாயகம் அங்கீகரித்தாங்க அதான் காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்துல்லா பின் ஜயீத் சொன்னாரு நான் கனவு கண்டேன், அவர் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கிறாங்க. அப்ப மிகச்சிறந்த ஒரு சஹாபி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அந்த சபையில் இருந்தாங்க, அவங்களும் சொல்லுவாங்க, உமரும் சொல்லுவாங்க, வல்லாஹி வல்லதி பாதக பில் ஹக்கி, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் உங்களை எந்த மார்க்கத்தின் மீது அனுப்பினானோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக லக்கத் ரைது மிஸ்லமா உரிய, அவர் கண்ட கனவை போன்று நானும் அந்த இரவில் கனவு கண்டேன். முதல் அவர் சொல்லிட்டாரு, அவர் முதல்ல சொன்ன உடனே ரெண்டாவது உமர் என்ன சொன்னாங்க, இப்படி நானும் கனவு கண்டேன் அப்படின்றாங்க. நீங்க ரெண்டு பேரும் கண்ட கனவும் சரிதான், இந்த கனவு அமல்படுத்தப்படும் என்று நபிகள் நாயகம் கனவை அங்கீகரித்து பாங்காக அறிமுகப்படுத்தினாங்க என்று சொன்னால், அப்ப கனவு மூலமாக நாம் சொல்லுகின்ற பாங்காக இருந்தாலும் சரி, குருபானியாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்தது காரணம், கனவுதான் காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்களாக்கே, நம்ம கனவுல பால் குடிக்கிறோம் அல்லது வேற ஆளுக்கு என்ன செய்யறோம் பால் கொடுக்கிறோம் அந்த மாதிரிலாம் கனவு கண்டால் நான் ஏற்கனவே சொன்னது போன்றே கனவு என்பது சில கனவுகள் நல்ல கனவுகள் சில கனவுகள் கெட்ட கனவுகள் சில கனவுகள் அர்த்தமற்ற கனவுகள் அதுல பால் குடிப்பது போன்றே அல்லது பாலை கொடுப்பது போன்றே ஒருவர் கனவு கண்டால் அந்த கனவு நல்ல கனவாக இருக்கிறது நான் சொல்லல சொல்றது யாரு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க உதாரணமாக நபிகள் நாயகம் கனவு காண்றாங்க அவங்களுக்கு பால் கொடுக்கப்பட்டது அவங்க குடிச்சாங்க குடிச்சு குடிச்சு பால் ரசூலுல்லாஹ்வுடைய நெகக்கண்கள் வழியாக வெளியே வந்தது பால் மீதமாக இருந்தது அந்த மீத பாலை யாரு கொடுத்தாங்க உமர் பின் கத்தாபுக்கு கொடுத்தாங்க என்பது நபிகள் நாயகம் கண்ட கனவு அந்த கனவை சொல்லிவிட்டு சஹாபாக்களுக்கு சொல்வார்கள் என் அருமை சஹாபாக்களை சஹாபாக்கள் கேள்வி கேட்பாங்க மத்தவீர் யா ரசூலல்லா அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் பால் என்று சொன்னீர்களே பால் என்றால் அதனுடைய பொருள் என்ன அர்த்தம் என்ன என்று கேட்கிற போது அல் லபனு அல் இல்ம் பால் என்பது கல்வியாக இருக்கிறது இல்மாக இருக்கிறது இது நபிகள் நாயகம் சொன்னாங்க அப்ப பாலை குடிப்பது போன்றோ பாலை கொடுப்பது போன்ற ஒருவர் கனவு கண்டால் அவர் கல்வியை கற்றுக் கொள்கிறார் கற்ற கல்வியை பிற மக்களுக்கு என்ன செய்வாரு எட்டி வைப்பாரு பிரச்சாரம் பண்ணுவாரு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கே கனவுல சட்டைய பார்க்கிறோம் உதாரணமா ஒரு ஹதீஸ் வருது இமாம் புகாரி இமாம் திருமிதி போன்ற முஹஜ்ஜிகள் தங்களுடைய கிதாபுகளை பதிவு பண்ணிருக்கிறாங்க இமாம் திருமிதி தங்களுடைய கிதாபின் 2210வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க ரசூலுல்லாஹ் கண்ட கனவு என்ன கனவு அவங்க கனவுல சில மக்களை பாக்கிறாங்க சில பேருடைய ஆடை வந்து நெஞ்சி வர இருக்குது சில பேருடைய ஆடை வந்து இடுப்பு வர இருக்குது சில பேருடைய ஆடை வந்து முழங்கால வர இருக்குது சில பேருடைய ஆடை வந்து கரண்டைக்கு கீழே இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க அது மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு கனவு கண்டாங்க கண்ட கனவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சுலுகைக்கு பிறகு சொல்றாங்க அதுல ஒரு ஆளுடைய கீழாடை கரண்டைக்கு கீழே இழுக்கப்பட்ட நிலையில் ஒரு ஆள் போயிட்டு இருந்தாங்களே அவர் வேறு யாரும் அல்ல அவர் யார் என்று சொன்னால் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களதான் பாக்குறாங்க அவருடைய மேல ஒரு அங்கி போட்டுக்கிறாரு அந்த அங்கி வந்து கீழே வர இழுத்து கொண்டு போகிறது இது ரசூல்லா கண்ட கனவு இத சஹாபாக்கிட்ட சொல்லுவாங்க சஹாபாக்கிட்ட சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்பார்கள் மல் கும்சான் யாரா சொல்லலா அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் சட்டையை பார்த்தீர்களே சட்டை என்றால் என்ன அதனுடைய பொருள் என்ன என்று பொருளை கேட்பார்கள் நபிகள் நாயகம் சொல்வார்கள் அது கும்சானு அத்தீனு வல் ஈமான் சட்டை என்று சொன்னால் அது ஈமானை குறிக்கிறது சில பேரை பார்த்தனே சில பேருக்கு சட்டை நெஞ்சி வரை இருந்தது அவங்க ஈமான் வந்து கால்வாசி ஈமானாக இருந்தது சில பேருக்கு சட்டை இடுப்பு வரை இருந்தது அவங்க ஈமான் பாதியாக இருந்தது சில பேருடைய காலாடை வந்து அந்த கீழாடை வந்து கரண்டைக்கு கீழே இருந்தது மேலாடை வந்து கரண்டைக்கு கீழே வர இருந்துச்சு அது என்ன அப்படின்னு சொன்னா அவருடைய ஈமானில் முழுமை பெற்றவரு அப்ப உமர் பின் கத்தாபை பொறுத்தவரை அவர் என்ன ஈமானில் முழுமை பெற்றவரு என நபிகள் நாம் சொன்ன இந்த ஹதீஸை இமாம் திருமதி பதிவு பண்ணிருக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்களாக்கே அதே இமாம் திருமதியே தன்னுடைய கிதாபின் 2212வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் வரகாபின் நௌஃபல் வரகாபின் நௌஃபல் என்று சொல்லக்கூடிய ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் நபிகள் நாயகத்துக்கு அந்த வகி வந்துச்சு இக்ராகிற வகி வந்துச்சு பயந்து பயந்துகிட்டு வந்து வீட்டுல வந்து ஜமீருனி ஜமீருன்றாங்களே கலிஜா நாய் போத்தி விட்டாங்களே யாட்டு கூட்டு போறாங்க வரகாபி நௌஃபல் கூட்டு போறாங்க அந்த வரகாபி நௌஃபல் தான் இவர் வந்து நபி என்று அறிமுகப்படுத்துகிறார் அவரும் ஏத்துக்கிறாரு அப்ப ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வரகாபி நௌஃபலை பற்றி ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்கிறாங்க என்ன கேள்வி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரே இன்னஹு கத் சத்தகக வலாகின்னஹு மா தகபல அன் தல்ஹர அந்த வரகாபி பொறுத்தவரை அவர் உங்களை உண்மைப்படுத்தினார் வரகாபி நௌஃபலை பொறுத்தவரை அவர் என்ன செய்தார் கது சத்தகத்த உங்களை உண்மைப்படுத்தினார் வலா கிண்ணகு மாத்த கபுலான் தலுகர நீங்கள் பகிரங்கமாக தாவா செய்வதற்கு முன்னால் அவர் மரணித்து விட்டார் அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு ஆனா சொல்லத்துக்கு அமல்களை செய்யவில்லை அப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு அமல் செய்யல அமலுக்கு முன்னால் மௌத்தா போயிட்டாரு அவருடைய நிலை என்ன வரகாபி நௌபல் சொர்க்கவாசிய நரகவாசியா என்ற கேள்விய யார் கேட்கிறது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி கேள்வி கேக்குறாங்க அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயகி பதில் சொல்றாங்க ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் பதில் சொன்னார்கள் உரீதுஹு ஃபில் மனாம் நான் வரக்காவை கனவில் பார்த்தேன். சரியா, உரி துகு பில் மனாமி, நான் வரக்காவை கனவிலே பார்த்தேன். அவர் வெள்ளை நிற ஆடை அணிந்தவராக இருந்தார் என்று சொல்லிவிட்டு, லவுகான மின் அகிலின் நாரி லகான அலைஹி லிபாசுன் ஹைரதானிக்க, அவர் மாத்திரம் நரகவாசியாக இருந்திருந்தால் வெள்ளை ஆடை அணிந்திருக்க மாட்டார். வெள்ளை ஆடையின் பொருள் இதுவாக இருக்கிறது, சொர்க்கவாசியின் பொருளாக இருக்கிறது. சொர்க்கவாசி என்ற காரணத்தால் வெள்ளை ஆடை அணிந்தவராக அவரை அல்லாஹ் என்னை எனக்கு கனவில் காட்டினான் என்று சொல்லிருக்கிறாங்களே. அப்ப கனவில் ஒருவரை வெண்ணிற ஆடையோடு பார்க்கிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் நல்லவர், அவர் சொர்க்கவாசி என்ற முன்னறிவிப்பாக இருக்கிறது. இது ரசூலுல்லாஹ் வரக்காபின் நௌஃபலுக்கு சொல்றாங்க. வரக்காபின் நௌஃபல் வெள்ளாட போட்டிருந்தாரு, அந்த வெண்மையான ஆடையோடு நான் கனவில் பார்த்தேனே, அதுவே சான்று அவர் சொர்க்கவாசி என்பதற்கு என்று அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா கேள்வி கேட்டாங்களே, அந்த கேள்விக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க என்பதை இமாம் திருமிதி பதிவு பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்களாக்க, நம்ம கையில கனவு காண்றோம், கையில வந்து சாவி கொடுக்கப்படுவது போன்று. நம்ம கையில ஒரு ஆளு வந்து சாவியை, ஒரு சாவியை இருந்தாலும் சரி, ஒரு சாவி கொத்தே இருந்தாலும் சரி, சாவி கொடுப்பது போன்று நாம் கனவு கண்டால், அல்லது நமக்காக ஒரு தூண் எழுப்பப்படுவது போன்று நாம் கனவு கண்டால், அதற்கு என்ன பொருள் என்பதை நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் கனவு காண்றாங்க, ஊதீது பி மஃபாதீஹ ஹஸாயினில் அருள், நான் கனவு கண்டேன், இவனுடைய கனவில் ஒரு சாவி கொத்து கொடுக்கப்பட்டது. அவனு கனவு காண்றாங்க, அந்த கனவுக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க, சாவி கொத்து என்றால் என்ன பொருள் என்று சொன்னால், அவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், அவருக்கு அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பான். சாவி கொத்துக்கு அர்த்தமா என்ன அர்த்தம்? அவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். அல் இஸ்ஸத்து வல் முல்க், சாதி என்று சொன்னாலே அது இஸ்ஸத்து, அது கண்ணியம், அது ஆட்சி அதிகாரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒருவருக்காக ஒரு தூண் எழுப்ப ரசூலுல்லாஹ் அப்படி கனவு காண்றாங்க, நல்லா தூங்குறாங்க, அது அவங்க கண்ட கனவு, அவங்களுக்காக ஒரு தூண் எழுப்பப்படுகிறது. ஒரு தூண் எழுப்பப்பட்டு அந்த தூண் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, நடந்து சிரியாவுக்கு போகுது. கனவுதான் ரசூலுல்லாஹ் கண்ட கனவு, அவங்களுக்கு ஒரு தூண் எழுப்பப்பட்டது. அந்த தூண் எதை நோக்கி போகிறது? சிரியாவை நோக்கி போகிறது. இது நபிகள் நாயகம் கண்ட கனவு. அதை சுபுகுல சஹாபாக சொல்லுவாங்க, சொல்லிவிட்டு சொன்னார்கள், என்ன பொருள் என்று சொன்னால், ஒருவர் தூணை கண்டால் அது கண்ணியம், அது வெற்றி. என்ன வெற்றி? அப்பதான் அறிவிப்பு செய்யறாங்க, என் அருமை சஹாபாக்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், என் சஹாபாக்கள் சிரியாவை வெட்டி கொள்வார்கள். அப்பவுனா சிரியாவில் வந்து இஸ்லாமிய அரசாங்கம் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் சஹாபாக்கள் சிரியாவை வெட்டி கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, என் சஹாபாக்கள் கடல் போர் செய்வார்கள். அது மாத்திரமல்ல, என் சஹாபாக்கள் ரோமுக்கு எதிராகவே போர் செய்வார்கள். அன்றைக்கு ரோம் என்பது மிகப்பெரிய வல்லரசு. என் சஹாபாக்கள் ரோமுக்கு எதிராகவே போர் செய்வார்கள். யார் சிரியாவுடைய போருக்கு போறாங்களோ, யார் ரோமுடைய போருக்கு போறாங்களோ, அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று நபிகள் நாயகம் கனவு கண்டாங்களே, இந்த கனவை சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க என்று இமாம் புகாரி பதிவு பண்றாங்க. அந்த கனவை போன்று நபிகள் நாயகத்துடைய மௌத்துக்கு பிறகு முதல் கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் சிரியா தேசம் வெற்றி கொள்ளப்பட்டதா இல்லையா? அதே மாதிரி நாலு ஹலீஃபாக்களுக்கு பிறகு மத முஆவியா வந்தாங்களே, முஆவியாவுடைய ஆட்சி காலத்துல சஹாபாக்கள் எங்க போறாங்க? ரோமுக்கு போறாங்க. ரோமுல வந்து வெற்றி கொள்ளப்படுறாங்க. அவ சஹாபாக்கள் ரோமுக்கு போய் ஜெயிப்பாங்க, அங்க போய் போர் செய்வாங்க, சிரியாவில போய் ஜெயிப்பாங்க. அது மாத்திரமல்ல, பாரசீகம் வீழ்த்தப்படும் என்பதெல்லாம் நபிகள் நாயகத்திற்கு கனவு மூலமாக அல்லாஹ் அறிவித்தான். அந்த அறிவிப்பை சஹாபாக்களுக்கு சொன்னாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம, என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நான் ஏற்கனவே சொன்னது போன்று நபித்துவத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்தி விட்டான். வேற யாரும் அடுத்த ஒரு நபியாக ஆக போறது கிடையாது. ஆனாலும் படைத்த ரப்பல் ஆலமீன் நபித்துவத்தை 46 பங்குகளாக போட்டு அப்படி ஹதீஸ் சொல்றது. நபித்துவத்தை எத்தனை பங்கு அல்லாஹ் பிரித்தான்? 46 பங்குகளாக அல்லாஹ் பிரித்தான். 46 பங்குகளாக பிரித்து 45 பங்கை அல்லாஹ் முடித்து விட்டான். ஒரே ஒரு பங்கை அல்லாஹ் பாக்கியாக வைத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் சொல்லுவாங்க. சஹாபாக்கள் கேட்பாங்க, நபித்துவத்தின் ஒரு பங்கு இன்னும் பாக்கியா இருக்குதா? அது என்ன பங்கு? கேள்வி கேட்பாங்க. அது என்ன பங்கு என்று சொன்னால், அதுதான் நல்ல கனவாக இருக்கிறது. நல்ல கனவை அல்லாஹ் உங்களுக்கு காட்டுவான், அது இன்ஷா அல்லாஹ் உங்க வாழ்க்கையில நடக்கும் என்று சொல்றாங்க. அப்ப நம்ம நல்ல கனவுகளை காண வேண்டும், அந்த நல்ல கனவுகளை நல்லவங்கள்ட்ட சொல்லணும், அதை நம்ம வாழ்க்கையில அல்லாஹ் நடத்தி வைக்கணும் என்று சொன்னால் நம்ம நல்ல கனவை காணணுமா? அதுக்கு நம்ம தூங்குறதுக்கு முன்னால நம்ம செய்ய வேண்டிய சில அமல்கள், சில இபாதத்துகளை செய்ய வேண்டும். என்ன இபாதத்துகள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இந்த துவாவை ஓதுங்கள், இப்படி செய்யுங்கள், அப்படி செய்யுங்கள் என்றெல்லாம் சொன்னாங்களா இல்லையா? உதாரணமாக நம்ம எல்லாம் நிறைய பேர் இது தெரியலாம் உங்களுக்கு, ஆனா இது வந்து சொல்லத்துக்கு அமல்கள் இருக்கிறது கிடையாது. முதல்ல தூங்குறதுக்கு முன்னால நீங்கள் ஒது செய்யுங்கள். ஹதீஸ் இருக்கா இல்லையாங்க? இந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா நீங்க மனசாட்சியோடு நெஞ்சில கைய வச்சு யோசிச்சு பாருங்க, நம்ம எத்தனை பேர் தூங்குறதுக்கு முன்னால உதவி செய்கிறோம் இல்லையா? அதான் நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்கல, உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அப்ப நாம் தூங்குவதற்கு முன்னால என்ன செய்யணும்? உதவி செய்ய வேண்டும், உதவி செய்து விட்டு தூங்க வேண்டும் என்பது முதல் செய்தி. ரெண்டாவது என்னன்னு சொன்னா, நம்ம தூங்குறதுக்கு முன்னால சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று தஸ்பீஹாத்துகள், சுபஹானல்லாஹ் என்று 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் என்று 33 முறை, அல்லாஹு அக்பர் என்று 34 முறை சொல்லுங்கள். ஹதீஸ் இருக்குதா இல்லையா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சீரியலா இல்லையா? ஹதீஸ் இருக்குது, தெரியும் இல்லையா? நீங்களே படிச்சிருக்கலாம், நீங்களே பயான நிறைய கேட்டிருக்கலாம், பிரச்சனை என்ன? தெரியும், அமல்ல இல்லங்க. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், வறுமை காரணத்தால் நான் மாவு அரைக்கிறேனே, மாவு அரைச்சி அரைச்சி என்னுடைய கைகள் எல்லாம் புண்ணாகி விட்டன, எனவே சில அடிமைகளை தந்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹுடைய அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்க கோரிக்கை வைக்கிறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நான் அடிமைகளை தந்து உனக்கு உதவி செய்யறதை விட வேற ஒரு வழியா உதவி செய்யறேன், அந்த வழியின் மூலமாக அல்லாஹ் நிச்சயம் உனக்கு என்ன செய்வான்? உதவி செய்வான். அது என்ன வழி என்று சொன்னால், நீ தூங்குவதற்கு முன்னால் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் என்று 33 முறை தஸ்பீஹ் செய்யணும். அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் என்ன 34 முறை தஸ்பீஹ் செய். அப்படி செய்தால் இந்த கஷ்டத்தை, இந்த சிரமத்தை அல்லாஹ் என்ன செய்வான்? நீக்குவான் என்று வாக்குறுதி கொடுக்கிறது. யாரு? ரசூலுல்லாஹ் வந்து ஃபாத்திமா நாய்க்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. இந்த ஹதீஸ் இருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நீங்க மனசுல கைய வச்சு யோசிச்சு பாருங்க. நம்ம தூங்குறதுக்கு முன்னால இந்த தூங்குறதுக்கு முந்தி விடுங்க, 5 வேளை தொழுகைக்கு பிறகு இந்த தஸ்பீஹாத்துகளை செய்ய வேண்டும் என்று ஹதீஸ் இருக்கா இல்லையா? நம்ம ஊர்களை 2 வேளை செஞ்சிருவாங்க, கரைத்த சுபுக்கு பிறகு இமாமே டைம் கொடுப்பாரு, அது மாதிரி அசருக்கு பிறகு இமாமே என்ன செய்வாரு? டைம் கொடுப்பாரு. லுஹர் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், ரபனாத்னா செஞ்சிருவாங்க. ஏங்க, சலாம் கொடுத்த பிறகு துலுகைக்கு பிறகு ஓத வேண்டிய தஸ்பீஹாத்துகள் அதிகாரங்கள் இருக்குது, அது என்ன செய்ய மாட்டாங்க? ஓத மாட்டாங்க. அப்ப முதல்ல உது செய்யுங்க, ரெண்டாவது சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற தஸ்பீஹ் செய்யுங்க, மூணாவது நீங்கள் தூங்குவதற்கு முன்னால் சூரத்துல் பக்கராவுடைய கடைசி 2 வசனங்களை ஓதிவிட்டு தூங்குங்கள். ஹதீஸ் கல்யாங்க, சஹீஹ் புகாரியிலேயே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் இந்த ஹதீஸ் எல்லாம் தெரியும், ஆனா செய்யறது இல்லை இல்லையா? சூரத்துல பக்கராவே ஓத தேவையில்லை, நீங்க பக்கரா ஓனா கேமத்து வந்துடும் அப்படின்னு ஓதிடாதீங்க. தூங்குறதுக்கு முன்னால எதை ஓதுன்னு அப்படின்னு சொன்னா, பக்கராவுடைய கடைசி ஆமன ரசூல் இல்லையா, அந்த 2 ஆயத்துங்க, அந்த 2 ஆயத்தையும் நீங்கள் ஓதிவிட்டு தூங்குங்கள். அதை ஓதிவிட்டு தூங்கினால் கஃபதாஹு, அவரை பாதுகாக்க, அவருக்கு அல்லாஹ் உதவி செய்ய அந்த 2 வசனங்களே போதுமானது. அந்த நைட்டு ஃபுல்லா அவரை பாதுகாக்கணுமா? நைட்டு ஃபுல்லா அவருக்கு அல்லாஹ் உதவி செய்யணுமா? அதுக்கு எது போதுமானது? அவர் பக்கராவுடைய 2 ஆயத்து ஓதினாரே, அதுவே போதுமானது. இந்த ஹதீஸ்களை பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் தூங்குவதற்கு முன்னால் சூரத்துல் முல்க் என்ற சூராவை ஓதிவிட்டு தூங்குங்கள். முல்க் என்ன? சின்ன சூரா தாங்க, ஒரு 3 பக்கம் 4 பக்கம் தான் இருக்கு. தவாரகல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா என்கிற வசனம் உங்களுக்கு சூராக்கள் தெரியும். நீங்க குர்ஆனை படிச்சு பாருங்க. நீங்க குர்ஆனை திறந்து பாத்தீங்கனாக்கு 4 பக்கம் 2 பேப்பர் தான் இருக்கு. அதை உட்கார்ந்து நீங்க தூங்குறதுக்கு முன்னால் டெய்லி என்ன செய்யுங்க? ஓதுங்கள். யாரு தூங்குவதற்கு முன்னால் சூரத்துல் முல்கை ஓதிவிட்டு தூங்குகிறாரோ அவரை நித்தியமாக கபருடைய அதாபை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். யாரை கபருடைய அதாபை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்தானோ அவரை நரகத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து விட்டான் என்று சொன்னது யாரு? ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுறாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, கபருடைய அதாபை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டுமா வேண்டாமா? நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டுமா வேண்டாமா? மட்டும் இல்லாம சூரத்துல் முல்கிலே 30 வசனங்கள் உள்ளன. 30 வசனங்களை கொண்டு சூரத்துல் முல்க் யார் ஓதுகிறாரோ அந்த சூரத்துல் முல்க் அவருக்காக நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே மன்றாடும், அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு பண்ணும். இதுவரை மன்றாடும் என்று சொன்னால் ஹத்தா உஃபிர லஹு, அவன் மன்னிக்கப்படும் வரை. சூரத்துல் முல்கை ஓதிவிட்டு தூங்கினால் யா அல்லாஹ் இவன் என்னை ஓதினான், டெய்லி தூங்குறதுக்கு முன்னால ஓதுனா, எனவே இவனை மன்னிப்பாயாக, இவன் மீது அன்பு காட்டுவாயாக, இவன் மீது கருணை காட்டுவாயாக, கரகத்தை விட்டும் காப்பாற்றி விடுவாயாக, கபருடைய அதாவை விட்டும் காப்பாற்றி விடுவாயாக என்று எது மன்றாடும்? அல்லாஹ்வுடைய கலாம் சூரத்துல் முல்க் மன்றாடும். அந்த மன்றாடத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவரை அல்லாஹ் மன்னிப்பான், கபருடைய அதாவை விட்டு காப்பாற்றுவான், நரகத்தை விட்டு காப்பாற்றி சுருக்கத்துக்கு அல்ல கொடுப்பான் என ஹதீசுகளை பார்க்கலாமே. அப்ப என் அருமை சகோதரர்களே, அப்ப நல்ல கனவுகளை காண வேண்டும். நல்லது வாழ்க்கையில் இம்மையிலே மறுமையிலேயே நடக்கணும்னு சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குறதுக்கு முன்னால எப்படி தூங்குனாங்க, எப்படி தூங்க சொன்னாங்க, என்னென்ன செஞ்சாங்க, என்னென்ன ஓதுனாங்க, இது மாதிரி ரசூலுல்லாஹ் தாவா செஞ்சாங்களே, பயன் செஞ்சாங்களே, உபதேசம் பண்ணாங்களே, அந்த உபதேசத்தை சஹாபாக்கள் ஏத்துக்கிட்டாங்களே, அது மாதிரி நபிகள் நாக என்ன ஓதுனாங்களோ, ஓத சொன்னாங்களோ, அதை எப்படி சஹாபாக்கள் ஏத்து அமல் பண்ணாங்களோ, அப்படி ஏற்று அமல் செய்யக்கூடிய பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் அருள்வானாக என்கிற துவாவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார். இன்னல் ஹம்துலில்லாஹ், اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடைய இரண்டாவது ஹுத்பாவுல வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வார துஆவுக்கு முன்னால முக்கியமான ரெண்டு அறிவிப்புகள். முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம பள்ளிவாசலுடைய கட்டுமானத்தின் காரணத்தால போன ரெண்டு வாரங்களாக வந்து பெண்கள் வந்து வர வேண்டாம், சுலுகைக்கு வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பு வசதி வந்து இருக்காது, வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மாஷாலாம் ஓரளவுக்கு ஆகிக்கிட்டு இருக்குது. அதனால இனிமேல் என் அருமை தாய்மார்களே சகோதரிகளே, இந்த அறிவிப்பை வந்து நீங்க கேட்கறது மட்டும் இல்லாம ஏற்கனவே யாரெல்லாம் பள்ளிக்கு துலுகைக்கு வந்தாங்களோ அவங்களுக்கு இந்த அறிவிப்பை நீங்க சொல்லி இனிமே தாராளமா நீங்க பள்ளிவாசலுக்கு தக்குவா பள்ளி என்ன செய்யலாம், ஜும்மாவுக்கு வரலாம், அந்த ஏற்பாடு வந்து செய்யப்பட்டிருக்கிறது என்கிற இந்த அறிவிப்பை நீங்களும் கேட்கணும். நீங்க வராத மக்களுக்கு இதை நீங்க தெரிவிக்கணும். இன்ஷா அல்லாஹ் வார வாரம் நீங்க வழக்கமா வர்றது போன்று வாருங்கள் என்பது முதல் அறிவிப்பு. இரண்டாவது அறிவிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மருத்துவ உதவி, ஒரு இஸ்லாமிய சகோதரி சுமார் 40 வயதை கொண்டு ஒரு ஏழ்மையான வறுமையில் வாழக்கூடிய ஒரு சகோதரி, அவங்களுக்கு போலியோ அட்டாக்குனால ரெண்டு கால ஊனம், நடந்து போக முடியாது, தவழ்ந்து தான் போக முடியும். அந்த மாதிரி சகோதரி அவங்களுக்கு வந்து கர்ப்ப பையில ஒரு கட்டி ஏற்பட்டு அந்த கட்டியின் காரணத்தால தொடர்ந்து உதிரப்போக்கு ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 4 பாயிண்ட் வந்து ரத்த ஏத்தனே, மட்டும் இல்லாம ஆபரேஷன் பண்ணி கர்ப்ப பைய வந்து எடுக்கணும், அப்பதான் அவங்கள வந்து காப்பாற்ற முடியும் என்கிற ஒரு நிலை இருக்கக்கூடிய ஊனமுற்ற ஏழையான வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி, அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாம நீங்க உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுக்கிறாங்க. அதனால உங்கள்கிட்ட சொல்லி இதுக்கு நீங்க ஜக்காத்துடைய பணமாக இருந்தாலும் ஜக்காத்துடைய பணமும் இதுக்கு தகும், அதனால கீழே இன்ஷா அல்லாஹ் வசூல் பண்ணுவாங்க. அதனால மருத்துவ உதவிக்காக உங்களால் முடிந்த அளவுக்கு உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வது இரண்டாவது அறிவிப்பு. மூணாவது இன்றைய துவா என்ன அப்படின்னு சொன்ன, தொழுகைக்கு பிறகு நாம் ஓத வேண்டிய தொடர் தஸ்பீஹாத்துகள்ல முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்து விட்டால் முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லுவார்கள். சரியா, நிறைய பள்ளிகள்ல இது வந்து இருக்கிறது கிடையாது. சலாம் கொடுத்தவனையே நம்ம முதல்ல என்ன சொல்லணும், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்ல வேண்டும் முதல் செய்தி. ரெண்டாவது அஸ்தகஃபிருல்லாஹ் அஸ்தகஃபிருல்லாஹ் அஸ்தகஃபிருல்லாஹ். நான் எதுக்கு இதெல்லாம் எழுதி போடல அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அல்லாஹு அக்பர் எல்லாம் தெரியும், உங்களுக்கு அஸ்தகஃபிருல்லாஹ்னா உங்களுக்கு அந்த அளவு உங்களை நான் தரம் கம்மியா இட போடல, அதனால அல்லாஹு அக்பர் நீங்க சொல்லிட்டிய, அப்புறம் அஸ்தகஃபிருல்லாஹ் 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 அதுவும் சொல்லியாச்சு. மூணாவது என்ன அப்படின்னு சொன்ன, அல்லாஹும் அந்த சலாம் ஒமின்க சலாம் சபாரத்த யாதல் ஜலாலி வல் இக்ராம், இதுவும் உங்களுக்கு தெரியலாம், இதையும் நீங்கள் மூணாவதாக ஓதிக்கொள்ளுங்கள். நாலாவதாக என்ன அப்படின்னு சொன்ன ஒரு அழகான ஹதீஸ், அல்லாஹும் ஐன்னி அலா ஜிக்ரிகே வ ஷுக்ரிகே வ ஹுஸ்னி இபாதத்திகே என்கிற அழகான துவா. இந்த துவாவை ரசூலுல்லா யாருக்கு எப்படி கத்து கொடுத்தாங்க தெரியுமா? ஒரு சஹாபி முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த முஆத் என்ற சஹாபிய அவருடைய கைய ரசூலுல்லா பிடிப்பாங்க. அவர் பேர் என்ன? முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய கைய ரசூலுல்லா பிடிப்பாங்க. கைய ரசூலுல்லா பிடிச்சி அவர்கிட்ட சொல்லுவாங்க, வல்லாஹி இன்னி லஹுஹிப்புகே முஆதே, அல்லாஹ் மீது சத்தியமாக நிச்சயமாக நான் உன்னை நேசிக்கிறேன். மறுபடியும் சொன்னார்கள், யா முஆத் வல்லாஹி இன்னி லஹுஹிப்புகே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கையை பிடித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொல்லிவிட்டு அவருக்கு வசியத் பண்ணுவாங்க. வஊசிகே, நான் உனக்கு வசியத் பண்ணுகிறேன், அந்த வசியத்தை கடைசி வரை நீ விட்டு விடாதே. லா தஅன்ன ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அந்த வசியத்தை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவருக்கு செய்த வசியத்தை என்ன என்று சொன்னால், ஒவ்வொரு ஐவேளை தொழுகைக்கு பிறகு அல்லாஹும்ம ஐன்னி அலா ஜிக்ரிகே வ ஷுக்ரிகே வ ஹுஸ்னி இபாதத்திகே என்பதை ஓதாமல் விட்டு விடாதே என்று சொல்லியிருக்கிறார்கள். என்ன பொருள் என்று சொன்னால், அல்லாஹும்ம அல்லாஹ்வே ஐன்னி, நான் உதவி தருகிறேன். எதற்கு என்று சொன்னால், அலா ஜிக்ரிகே, நான் உன்னை ஜிக்ர் செய்வதற்கும், வ ஷுக்ரிகே, நான் உனக்கு ஷுக்ர் செய்வதற்கும், வ ஹுஸ்னி இபாதத்திகே, அழகான முறையில் உன்னை இபாதத் செய்வதற்கும், யா அல்லாஹ் எனக்கு என்ன செய்வாயாக, உதவி செய்வாயாக என்கிற அழகான துஆ. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் இது போன்ற துஆக்களை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கிற போது எப்படி சஹாபாக்கள் போட்டி போட்டு கத்துக்கிட்டாங்களோ, மனப்பாடம் பண்ணாங்களோ, அமல் செஞ்சாங்களோ, அதுக்கு பிறகு தாவா செஞ்சாங்களோ, அப்படி கற்றுக்கொள்ளக்கூடிய, மனப்பாடம் பண்ணக்கூடிய, அமல் செய்யக்கூடிய, தாவா செய்யக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ்வுக்கு நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து, நாம் செய்யக்கூடிய அனைத்து விவாதத்துகளையும் அல்லாஹ் அங்கீகரித்து, நாளை மறுமையிலே மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நபிமார்களோடு சஹாபாக்களோடு இதுபோன்று நாம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்கிற துவாவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம ஐஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தவ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அதாபன்னார் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.